அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மே மாதம் 25 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் மலேசியாவுக்கு தஞ்சம் கோரிச் சென்ற ரோஹிஞ்சா முஸ்லீம்கள் சடலங்கள் புதைக்கப்பட்ட 139 புதைகுழிகளை கண்டுபிடித்திருப்பது பற்றிய செய்தி, பிரான்சில் குடியேறும் ஈழத்தமிழ் அகதிகளின் வாழ்வை அடிப்படையாக கொண்ட தீபன் திரைப்படம் கான் திரைப்பட விழாவின் அதிமுக்கிய விருதான பாம்தோர் விருதை வென்றிருக்கும் பின்னணியில் அதில் நடித்தவர்களின் பேட்டிகள்,
எது நான் எது யாழினி அதாவது அந்த கதாபாத்திரம் அப்படின்னு எனக்கு தெரியலனா நான் நடிகையா ரியாக்ட் பண்றேனா இல்ல அந்த கதாபாத்திரமா ரியாக்ட் பண்றான்னு தெரியல.
அந்த தீபன் என்ற பாத்திரம் கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கை பாத்திரத்திற்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. தீபன் சந்தித்த அனைத்து கஷ்டங்கள், இன்னல்கள், தீபன் சந்தித்த அனைத்து களங்களையும்.
புங்குடுதீவு மாணவியின் படுகொலைக்கு பிறகு நீதிமன்றத்தில் நடந்த தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களுக்கு யாழ் சட்டத்தரணிகள் ஆஜராக மறுப்பது சரியா என்பது குறித்த ஓர் ஆய்வு கண்ணோட்டம்.
இப்ப அந்த 130 பேர் நீதிமன்றத்துக்கு இருந்தவர்களுக்கு கூட மறக்க இயலாது, எவருக்கும் மறக்க இயலாது. ஆனால் இங்க யாழ்ப்பாணத்தை சட்டத்திறனிகள் மறுத்தா
ஆகியவற்றை கேட்கலாம். செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் இளையதம்பி தானந்தா மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
பாக்கினோ ஃபெசோ நாட்டில் 28 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த நாட்டில் நடைபெற்ற ஆட்சி கவிழ்ப்பில் கொல்லப்பட்டவரான முன்னாள் அதிபர் தோமஸ் சங்காராவின் உடல் இருப்பதாக நம்பப்படும் இடத்தில் தோண்டும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளன. இந்த உடல் மீதான டிஎன்ஏ சோதனைகள் மருத்துவர்களால் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. இந்த சோதனை உடலை இனம் காண்பதற்கும் இறப்பிற்கான காரணத்தை அறிவதற்கும் உதவும். தோமஸ் சங்காராவின் குடும்பத்தினர் 2 தசாப்தங்களாக கொடுத்த அழுத்தம் காரணமாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பாக்கினோ பெசோவின் விடுதலைக்கு தலைமை தாங்கிய தோமஸ் சங்காரா ஒரு மார்க்சிஸ்ட் ஆவார். இவர் ஆப்பிரிக்காவின் சேக்குவேரா என்று அறியப்படுகிறார். ஊழலுக்கு எதிரான தோமஸ் சங்காராவின் போர் அந்த நாட்டின் எல்லைகளுக்கு அப்பாலான புரட்சிக்கு வழி அமைத்ததாக மேற்கு ஆப்பிரிக்க பிபிசி செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார்.
சீனா நிர்மாண வேலைகளை முன்னெடுத்து வரும் அந்நாட்டின் தென் கடற்பரப்பில் பவளப்பாறைகள் அமைந்துள்ள பகுதியில் அமெரிக்காவின் உளவு விமானம் பறந்ததை அடுத்து சீனா அமெரிக்கா மீது முறையாக புகார் செய்துள்ளது. சீனாவின் உரிமைகளை அமெரிக்கா நிராகரிக்க முடியாது என சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் ஹுவா ஷுனிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்க கண்காணிப்பு விமானம் ஒன்று கடந்த வாரம் அப்பகுதியிலிருந்து விலகிச் சென்று பவளப்பாறைகளின் மேலாக பறந்து சென்றதாக சீன இராணுவம் தெரிவித்திருக்கிறது. சீனா தென்கடற்பரப்பை உரிமை கோருவதில் உறுதியாக இருப்பதையும் அமெரிக்கா அதனை எதிர்த்து சவால் விடுவதையும் இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது.
கடந்த சுமார் 25 காலமாக தான் தொலைக்காட்சி பார்ப்பதில்லை என பாப்பாண்டவர் பிரான்சிஸ் தெரிவித்திருக்கிறார். நாணயத்தோடு வாழ்வது குறித்து அர்ஜென்டினா பத்திரிகை ஒன்றிற்கு கருத்து தெரிவித்த பாப்பாண்டவர் 1990 ஜூலை 15 இரவு தொலைக்காட்சி பார்த்த பின்னர் தான் இனிமேல் தொலைக்காட்சி பார்ப்பதில்லை என அன்னை மேரிக்கு அளித்த சத்தியத்தை அடுத்து தான் தொலைக்காட்சி பார்ப்பதில்லை என கூறியிருக்கிறார். உலக செய்திகளை, இத்தாலிய பத்திரிகை செய்திகளை 10 பார்த்து அறிவதை தவிர தான் எப்போதும் இணையங்களை பயன்படுத்தியதில்லை என்றும் பாப்பாண்டவர் கூறியிருக்கிறார். அவர் ரசிக்கும் அர்ஜென்டினா உதைவந்தாட்ட குழுவின் வெற்றி தோல்விகளை தனது பாதுகாவலர்கள் மூலம் உடனுக்குடன் அறிந்து கொள்வதாக கூறியிருக்கிறார்.
இந்தியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள கோடை வெப்பத்தின் காரணமாக 500 மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. அந்த நாட்டின் தற்போதைய வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளது. அதிகப்படியாக 47.7 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வட இந்தியாவின் நகரமான அலகாபாத்தில் பதிவாகியுள்ளது. மக்கள் வெயிலில் திரிவதை தவிர்க்க வேண்டுமெனவும் அதிகப்படியாக தண்ணீர் குடிக்க வேண்டுமெனவும் அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். கொல்கத்தாவில் டாக்ஸி ஓட்டுநர்களில் ஒருவர் காருக்குள் உயிரிழந்த நிலையில் டாக்ஸி ஓட்டுநர்கள் வெப்ப நேரத்தில் பணியில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எதிர்வரும் சில மாதங்களுக்கு இந்த புழுக்கமான காலநிலை தொடரும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
சீன நகர் ஷியானில் உள்ள அதிகாரிகள் அந்த நகரின் உள்ளூர் அலுவலர்களையும் அவர்களது மனைவிமாரையும் சிறை சுற்றுலா ஒன்றிற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். இந்த சுற்றுலா குறித்த அலுவலர்கள் ஊழல் செய்தால் எத்தகைய தண்டனைகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டி வரும் என்ற எச்சரிக்கையை அவர்களுக்கு விடுப்பதையே நோக்கமாக கொண்டது. இவர்கள் ஒருநாள் முழுவதும் சிறையில் தங்க வைக்கப்பட்டனர். அந்த வேளையில் ஊழல் குற்றச்சாட்டில் தண்டனை அனுபவிக்கும் தம்மை போன்ற அலுவலர்களோடு அவர்கள் உரையாடினார்கள். அவர்களில் சிலர் இவர்களின் முன்னாள் சகாக்களாகவும் இருந்திருக்கிறார்கள். போலீஸ் அதிகாரிகள், பணித்துறையாளர்கள் மற்றும் அரச கட்டுப்பாட்டு நிறுவன ஊழியர்கள் உள்ளிட்ட பலரும் சீனா எங்கும் இத்தகைய சிறை சுற்றுலாவிற்கு உட்படுத்தப்படுகிறார்கள். ஊழலுக்கு எதிரான தேசிய மட்ட பிரச்சாரங்களில் நாட்டின் தலைவர்கள் தற்போது மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள்.
துனிசிய ராணுவ சிப்பாய் ஒருவர் அங்குள்ள ராணுவ தளம் ஒன்றில் துப்பாக்கிச்சூடு நடத்தி அவரது சக படையினர் 7 பேரை கொலை செய்ததோடு தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்துள்ளார். இதை ஒரு பயங்கரவாத தாக்குதலாக தாம் கருதவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் மலேசிய செய்தி ஒன்று. மலேசியாவுக்கு தஞ்சம் கோரிச் சென்ற ரோஹிஞ்சா முஸ்லீம்களின் சடலங்கள் புதைக்கப்பட்டதாக கருதப்படும் 139 புதைகுழிகளை கண்டுபிடித்திருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே பார்த்தோம். இது குறித்த பிபிசியின் மேலதிக விவரங்களை தருகிறார் இளைய தம்பி தயானந்தா.
இதுவரை 139 சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் புதைகுழிகளையும் 28 ஆட்கடத்தல் முகாம்களையும் தாம் இடம் கண்டிருப்பதாக மலேசிய காவல்துறை தெரிவித்திருக்கிறது. தேசிய காவல்துறை தலைவர் அபுபக்கர் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில், மே 11 முதல் இதுவரை தொடர்ந்து பல புதைகுழிகள் இனம் காணப்பட்டு வருவதாகவும் இந்த புதைகுழிகளில் 1 அதிகமான உடல்கள் காணப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். தாய்லாந்தை அண்மித்த பகுதிகளில் இந்த புதைகுழிகள் இனம் காணப்பட்டுள்ளன. அப்பகுதிகளிலேயே ஆழமற்ற புதைகுழிகளும் 10 அதிகமான ஆட்கடத்தல் முகாம்களும் இம்மாதம் கண்டறியப்பட்டுள்ளன. தாய்லாந்திற்கும் மலேசியாவிற்கும் இடையேயான எல்லைப்பகுதியில் இனம் காணப்பட்ட ஆட்கடத்தல் முகாம்கள் 50 அளவினை கொண்டிருந்ததாகவும் இவற்றிற்கு 100 தொலைவில்தான் தாய்லாந்தில் கண்டறியப்பட்ட புதைகுழிகள் இருந்ததாகவும் இன்று இடம்பெற்ற பத்திரிகையாளர் மாநாட்டில் திரு காலித் தெரிவித்திருக்கிறார். மலேசியாவில் புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அரசு நேற்று அறிவித்ததை அடுத்து இன்று இந்த பத்திரிகையாளர் மாநாடு இடம்பெற்றது. ஆட்கடத்தல் முகாம்களில் பெரியது 300 பேரை கொண்டிருக்க கூடியது என்று அவர் கூறியிருக்கிறார். தோண்டி எடுக்கப்பட்ட உடல்கள் சட்டவிரோத குடியேறிகளின் உடல்களா என ஆய்வு செய்யும் நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மலேசிய மண்ணில் ஆட்கடத்தல்காரர்களால் உருவான புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது பாரிய வருத்தத்தை தருவதாக நாட்டின் பிரதமர் நஜீப் ரசாக் முதலில் தெரிவித்தார். இதற்கு காரணமானவர்களை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என தனது சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் கருத்து வெளியிட்டிருக்கிறார். மலேசியாவில் காணப்பட்ட இந்த முகாம்கள் ராணுவ மற்றும் போலீசார் அதிகம் நிறைந்த பகுதிகளிலேயே இருந்திருக்கின்றன. ஆரம்பத்திலேயே மலேசியா உரிய நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் இத்தகைய உயிரிழப்புகளை தவிர்த்திருக்கலாம் என தாய்லாந்து தரப்பினர் கருதுவதாக பேங்காக் பிபிசியின் செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். பிபிசி செய்தியாளரால் அங்கு மேற்கொள்ளப்பட்ட புலனாய்வு செய்தி சேகரிப்பின் போது இந்த சட்டவிரோத ஆட்கடத்தலுக்கு தாய்லாந்தின் முழு சமூகமுமே உதவியதாக தெரிய வந்திருக்கிறது. ஆள்கடத்தலுக்கான தரைப்பாதைகள் மீதான கட்டுப்பாடுகளை தாய்லாந்து விதிக்க முற்பட்டதும் ஆயிரக்கணக்கானவர்கள் பெரும் எண்ணிக்கையில் மீன்பிடி வள்ளங்கள் மூலம் கடல் மார்க்கமாக மலேசியாவிற்குள் நுழைய முற்பட்டனர். இது பின்னர் ஆட்கடத்தல்காரர்களால் கைவிடப்பட்டது.
பிபிசியின் செய்தியை தமிழில் தந்தவர் இளைய தம்பி தயானந்தா. ரோஹிஞ்சா குடியேறிகளின் நிலைமை இதுவென்றால், ஈழத்திலிருந்து பிரான்சுக்கு அகதிகளாக வந்த 3 ஈழத்தமிழ் அகதிகளின் வாழ்க்கை போராட்டங்களை மையமாக வைத்து பிரபல பிரெஞ்சு திரைப்பட இயக்குநர் ஜாக் அவ்தியாத் இயக்கிய தீபன் திரைப்படம் நேற்றுடன் நிறைவடைந்த கான்ஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படத்திற்கான பாம்தூர் விருது வென்றிருக்கிறது. இந்த திரைப்படத்தில் தீபனாக நடித்தவர் எழுத்தாளர் ஷோபா சக்தி. அவரிடம் இந்த திரைப்படத்தில் நடித்த அனுபவம் குறித்து கேட்டேன்.
இயக்குனர் தேக்கதை ஏற்கனவே எழுதிவிட்டார். எழுதி போட்டு அவர் வந்து பல இடங்களில் நடிகர்களை தேடினார் ஏஜென்ட் மூலம். அப்படி ஒரு ஏஜென்ட் மூலம் தான் நான் அவருக்கு அறிமுகமானேன். அப்படிதான் கிடைக்கிறது.
உங்களை பார்த்து அவர் என்ன சொன்னார்? உங்களுடைய முதல் சந்திப்பில் என்ன நடந்தது?
முதல் சந்திப்பில் நாங்கள் குறிப்பாக இலங்கை பிரச்சனைகள், இலங்கை கலாச்சாரம் இது குறித்து உரையாடினோம். பின்பு அவர் எனக்கு தெரியல என்ன நடந்தது. இப்பொழுது அவர் பேட்டிகளில் குறிப்பிடுகிறார். என்னை பார்த்த உடனே என்னுடைய குரலும் என்னுடைய தோற்றமும் என்னை கவர்ந்து விட்டார். அப்போது எனக்கு அது தெரியவில்லை. ஒரு ஒன்று சிறிய பரிசோதனை முடிச்சு செய்தார். வைத்து பார்த்தார். அப்படி செலக்ட் பண்ணிட்டேன்.
இந்த நடித்த பொழுது உங்களுக்கு தீபன் யார்? உங்களுக்கு தீபன் எப்படி வந்து அறிமுகமானார்?
அந்த தீபன் என்ற பாத்திரம் கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கை பாத்திரத்திற்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. தீபன் சந்தித்த அனைத்து கஷ்டங்கள், இன்னல்கள், தீபன் சந்தித்த அனைத்து களங்களையும் நானும் சந்தித்திருக்கிறேன். ஆனால் அதை எதிர்கொண்ட விதம் தான் வெவ்வேறானவை. தீபன் எதிர்கொண்ட விதமும் நான் எதிர்கொண்ட விதமும் அது அந்த பாத்திரம் ஒரு 50% என்னோட பொருந்துகிறது என்று சொல்லலாம்.
இந்த திரைப்படத்தில் நடித்த அனுபவம் உங்களுக்கு எப்படியாக இருந்தது? ஒரு எழுத்தாளராக இருந்திருக்கிறீர்கள், நீங்கள் அதற்கு முன்பு ஒரு போராளியாக இருந்திருக்கிறீர்கள், அகதியாக வந்து அவதிப்பட்டிருக்கிறீர்கள். இப்படி பல வாழ்க்கை அனுபவங்களின்
போன்ற அனுபவம் வாய்ந்த மிக திறமை வாய்ந்த இயக்குநருடன் இயங்கும் போது ஒவ்வொரு நாளும் நான் புதிய புதிதாக பல விஷயங்களை கேட்டுக்கொண்டேன் அவரிடமிருந்து. ஒரு திரைக்கதை அமைப்பது எப்படி, நடிப்பு என்றால் என்ன என்று நான் அதுவரை வைத்திருந்த அனைத்து முடிவுகளையும் கலைத்து போட்டது இந்த படப்பிடிப்பு. எனக்கு
உங்களுக்கு இந்த திரைப்பட அனுபவம், ஒரு எழுத்தாளனாக, ஒரு ஈழத்தில் இருந்து வந்த ஒரு கலை படைப்பாளியாக என்ன விதமான புதிய புரிதல்களை ஏற்படுத்தி இருக்கிறது?
புதிய புரிதல்கள் என்று சொல்வதென்றால், கடந்த 20 வருஷமாக நான் ஒரு குறிப்பிட்ட அரசியலை பேசி வருகிறேன். யுத்தத்திற்கு எதிராகவும், இலங்கை அரசாங்கத்தின் இனப்படுகொலைகளுக்கு எதிராகவும், அகதி வாழ்க்கையின் சிரமங்கள் குறித்தும் கடந்த 20 வருடங்களாக எழுதி வருகிறேன், பேசி வருகிறேன். அதனுடைய பகுதியாகத்தான் இந்த படம் அமைந்தது. ஆனால் இந்த படம் நான் வெறுமனே மிக ஒரு சிறிய வட்டத்திற்கு மட்டும் எழுதிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இந்த விஷயங்களை சர்வதேச அரங்கத்தில் இந்த படம் எழுதுகின்றுள்ளது.
நீங்கள் இப்படி இந்த பிரச்சனை, அதாவது ஈழ அகதிகள் பிரச்சனை, ஈழ தமிழர் பிரச்சனையை இது சர்வதேச அரங்கிற்கு கொண்டு சென்றதாக நீங்கள் கூறினாலும் கூட, இது குறித்து இயக்குனர் கொடுத்திருக்கும் பேட்டிகளில் அது வெறும் பின்புலம் மட்டும்தான். அந்த ஈழ பிரச்சனையாகட்டும், அகதிகள் வாழ்வு ஆகட்டும், அல்லது அங்கே பிரான்சினுடைய எஸ்டேட் வாழ்க்கையாகட்டும், அது வெறும் பின் திரைச்சீலையாக, பின்புலமாக மட்டுமே இருக்கிறது. அடிப்படையில் இது ஒரு காதல் பற்றின திரைப்படம் என்பதாக இயக்குனர் பேசியிருக்கிறார்.
ஆமாம், அடிப்படையில் காதல் பற்றிய திரைப்படம் தான். ஆனால் மூன்று, இந்த படத்துடைய மைய பாத்திரங்கள் மூன்று பேர், ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு குழந்தை. இந்த மூன்று பேருமே யுத்தம் பெற்றெடுத்த குழந்தைகள், யுத்தத்தால் அளவிட்டு வந்தவர்கள், மூவருமே வந்து யுத்தத்தின் அத்தனை வடுக்களையும் சுமந்து கொண்டிருந்தவர்கள் என்ற வகையிலே இது இலங்கையுடைய போர் சூழலையும் அகதி சூழலையும் பேசுவதாகவும் கருதி கொள்ளலாம். நான் அப்படித்தான் கருதுகிறேன்.
சில சில மட்டங்கள்ல என்ன ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது என்றால், ஈழ பிரச்சனையை வைத்து மேல்நாட்டு கலைஞர்கள் அவர்களுக்கான கலை படைப்புகளுக்கான ஒரு பின்புலமாக எடுத்து பயன்படுத்தி தூக்கி போடும் ஒரு பிரச்சனையாக ஈழப் பிரச்சனை மாறி வருகிறது. அதற்கு இந்த திரைப்படமும் ஒரு உதாரணமே தவிர, இது வந்து பாதிக்கப்பட்ட ஈழத் தமிழர்களுக்கு இதனால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் சில மட்டத்தில் வைக்கப்படுகிறது. அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க வந்து மேற்குலக கலைஞர்களுக்கான ஒரு
இலங்கை மக்கள் என்பது பிரெஞ்சு திரைப்படம், பிரான்சில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய சமூகம் தான் இலங்கை தமிழர்கள். அந்த மக்களை வைத்து நம்முடைய இயக்குனர் ஏற்கனவே பல்வேறு வெளிநாட்டில் இதுதான் படங்களை இயக்குவார், அதற்காக மிக புகழ் பெற்றவர். பிரான்ஸுக்கு கூடிய பல்வேறு குடியேற்ற சமூகங்களை பற்றி தான் அவருடைய முன்னிய படங்களும் அமைந்திருந்தன. இதற்கு மேலே என்ன சொல்வது விமர்சனங்களுக்கு? 26 ஆகஸ்ட் படம் உலகம் முழுக்க எல்லா அரங்குகளிலும் வெளியாகிறது, பார்த்துவிட்டு பேசுங்கள்.
எழுத்தாளரும் தீபன் திரைப்பட கதாநாயகனாக நடித்தவருமான சோபா சக்தியின் விரிவான செவ்வியின் ஒலி வடிவத்தை பிபிசி தமிழோசையின் இணையத்தில் நீங்கள் கேட்கலாம். இந்த தீபன் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் சென்னையைச் சேர்ந்த காளீஸ்வரி. அவரிடம் இந்த திரைப்படத்தில் நடித்த அனுபவம் குறித்து கேட்டேன்.
நடிச்சது வந்து 2 மாசம், ஷூட்டிங்னு பாத்தீங்கன்னா 2 மாசம், அதுக்கு தயாராகிறது ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஒரு 1 மாசம் முன்னாடி நடந்தது. பிறகு என்னுடைய ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இலங்கையில இருந்து அகதியா ஐரோப்பாவுக்கு வரக்கூடிய ஒரு தப்பித்து வரக்கூடிய ஒரு பெண், 3 பேர் தப்பிச்சு வராங்க, அதுல அந்த பெண் பாத்திரம் என்னோடது.
இந்த இந்த குறிப்பிட்ட பாத்திரத்தை ஏற்று நடிப்பதற்கு நீங்கள் ஏதாவது சிறப்பு பயிற்சிகள், சிறப்பு கவனம் செலுத்தி, சிலர் அப்சர்வ் பண்ணி, அந்த மாதிரி எதுவும் தனி பயிற்சிகள் எடுத்துக்கிட்டீங்களா?
பயிற்சிகள் சொல்றது, நம்ம கண்டிப்பா தயாராகிறதுக்கு நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருந்தது. ஏன்னா நான் இந்தியன், நான் இந்திய பெண், எனக்கும் இலங்கை கலாச்சாரத்துக்கும், எனக்கு இலங்கையை பத்தி தெரியும் சென்னையில இருக்கிறதால, ஆனா அவங்களோட கலாச்சாரம் எல்லாமே அது எனக்கு என்ன சொல்றது, ஒரு ஒரு வெளி கலாச்சாரம் தான், ஐரோப்பிய கலாச்சாரமும் வெளி கலாச்சாரம் தான். சோ அந்த மொழியை கத்துக்கிறதுக்காக ஒரு இலங்கை அக்கா கிட்டதான் நான் வந்துட்டு மொழி கத்துக்கிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இங்க வந்து இயக்குனர் கூடியும், அப்புறமா ஆக்டிங் கோச் இருந்தாங்க படத்துக்காக, அவர் எனக்கும் சோபாவுக்கும் என்ன சொல்றது, ஒரு இம்ப்ரோவைசேஷன் அந்த மாதிரி நிறைய நாடக எக்ஸசைசஸ் செஞ்சு அந்த கதாபாத்திரத்தை வளர்க்கறதுக்கு, அந்த சிச்சுவேஷன்ஸ் உண்மையா வெளிப்படுத்துறதுக்கு பயிற்சின்னு சொல்றத விட தயார் செஞ்சோம். நிறைய தயாரிப்பு வேலை வந்து நிறைய இருந்தது. ஆனா
நீங்க ஏற்கனவே வந்து ஒரு நாடக நடிகையாக இருக்கிறீங்க, பயிற்சி கொடுக்கிற அளவுக்கு நீங்க அதுல வந்து தேர்ச்சி பெற்றவர். நீங்க அந்த பின்னணியிலேந்து வந்து இந்த பிரெஞ்சு திரைப்படத்துல நடிக்கிற போது நீங்கள் எதை மறக்க வேண்டியிருந்தது, எதை கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது, எதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டியிருந்தது?
ரொம்ப நல்ல நல்ல கேள்விங்க இது. ஏன்னு சொன்னா இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கும் எனக்கு சினிமா பத்தின ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் தானே எல்லாருக்கும். எனக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு அபிப்பிராயம் இருந்தது. சினிமா என்ன ரொம்ப என்ன சொல்றது அவ்வளவு இன்டென்ஸா இருக்காது, அவ்வளவு இருக்கும் ஆனா அவ்வளவு பாதிப்பு இருக்காது, அப்படி கொஞ்சம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு அந்த எல்லா பார்வையையும் முற்றிலும் மாற்றி எனக்கு ஒரு பெரிய ஒரு பயிர் என்ன சொல்ற ஒரு லேர்னிங்கா இருந்தது இந்த இந்த விஷயம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஒரு அந்த கதாபாத்திரத்தை உருவாக்குறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கிட்டோம், ஒரு மாசம் அது பின் கதை பேக் ஸ்டோரி எல்லாம் ரெடி பண்ணி. பட் ஆனா உடனுக்குடனே இமோஷன்ஸை கொண்டு வருது, அதை வெளிப்படுத்துறது, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகுறது அப்படிங்கறது வந்து தியேட்டர்ல கிடையாது. நம்ம ஒரு ஷோ முடிச்சிட்டோம்னா அது அடுத்த ஷோ பண்றதுக்கு அவ்வளவு நேரம் இருக்கு, நம்ம புதுசா பண்ணலாம். ஆனா இங்க வந்து புதுசா பண்றது வந்து அடுத்தனுடைய என்ன நேரம் கிடையாது. அதே மாதிரி கேமரா இங்க முன்னாடி இருக்குது, நீங்க அந்த இன்டென்சிட்டி இருக்கணும், ஆனா அது அது ரொம்ப ஒரு ஒரு பெரிய வெளியில வெளிப்படுத்தக்கூடாது, ஆனா அதே சமயம் அது அது தெரியணும். இது மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் நான் இதுல கத்துட்டு இது ஒரு பெரிய அனுபவம் எனக்கு.
இப்ப இந்த குறிப்பிட்ட கதாபாத்திரத்துல நடிச்ச போது நீங்க எந்த இடத்துல ரொம்ப சிரமப்பட்டீங்க, அல்லது அந்த நடிப்பு காட்சிக்கு வெளியில வந்த பிறகும் கூட அது உங்களை அதிகமா பாதிச்சது அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க?
இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்களே, எதுல பாதிக்கலன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதுதான் சொன்னேன் இல்லையா, அதாவது சினிமா பத்தின ஒரு பார்வையே எனக்கு இந்த படத்தினால மாறிட்டது அப்படின்னு சொல்லி. நாடகத்துல பாத்தீங்கன்னா அந்த கதாபாத்திரம் என்னதான் இன்டென்ஸ் எவ்வளவு எப்படி இருந்தாலும் நீங்க ஸ்டேஜ்ல இருந்து வந்துட்டீங்கன்னா இறங்கிட்டீங்கன்னா என்னை பொறுத்திருக்க ஓரளவுக்கு அதுல இருந்து மீண்டு நீங்க நீங்களா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, ரொம்ப பாதிக்காது என்ன எனக்கு முன்னாடி. ஆனா இப்ப இந்த படம் முடிஞ்ச பிறகு, ஏன்னா நாங்க தினமும் ஷூட்டிங் செஞ்சு கொண்டிருந்தோம் நாள் முழுக்க, அதுவும் எல்லா சீன்ஸும் ரொம்ப இன்டென்ஸான விஷயங்கள், ரொம்ப டீப்பான விஷயங்கள். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல நான் இது சொன்ன உங்களுக்கு கொஞ்சம் என்னடா அப்படின்னு கூட இருக்கும், எது நான் எது யாழினி அதாவது இந்த கதாபாத்திரம் அப்படின்னு எனக்கு தெரியல. தெரியலன்னா நான் நடிகையா ரியாக்ட் பண்றேனா இல்ல அந்த கதாபாத்திரமா ரியாக்ட் பண்றான்னு தெரியல. ஆனா படத்துக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு அது ரொம்ப நல்லபடியா அமைஞ்சுது. ஸோ அது ஒரு விதத்துல ரொம்ப ரொம்ப நல்லதுதான் நினைக்கிறேன் நான். அதுதான் அந்த உண்மையை அந்த அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த சோல்னு சொல்லுவாங்கல்ல அந்த உயிர் உயிரை விட மேலான அந்த ஒரு கொடுத்தது அதுதான் நினைக்கிறேன் நான்.
தீபன் திரைப்படத்தில் நடித்த காளீஸ்வரி பிபிசி தமிழோசைக்கு அளித்த விரிவான செவ்வியின் ஒலி வடிவத்தை பிபிசி தமிழோசையின் இணையத்தில் நீங்கள் கேட்கலாம். இலங்கையின் புங்குடுதீவி பள்ளி மாணவி பாலியல் கொடூரத்திற்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து நடந்த போராட்டத்தின் போது யாழ் நீதிமன்றத்தின் மீது கற்களை எறிந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கும் சந்தேக நபர்களுக்கும் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராகக்கூடாது என்று யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினராலும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படியாக நீதிமன்ற விசாரணையில் சந்தேக நபர்களுக்காக வழக்கறிஞர்கள் ஆஜராகாமல் தவிர்ப்பது நீதி வழங்கும் நடைமுறையை பாதிக்குமா என்று இலங்கையின் மூத்த வழக்கறிஞர்களில் ஒருவரான சி வி விவேகானந்தன் அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில 1900 ஒரு வழக்கிலேயே தீர்மானிச்சிருக்கிறார்கள். அதாவது முதலாவது இரண்டாவது மகா யுத்தம் நடக்கும் முதல் மக்களுடைய உரிமைகள் இதுகள் எல்லாம் பற்றி பேசவுக்கும் முதல் இன்னும் தொடங்கவுக்கும் முதல் வைத்து என்ற ஒரு வழக்கு பப்ளிக் ஸ்கேண்டல், அந்த பப்ளிக் ஸ்கேண்டல் இருக்கப்படாது என்று சொல்லி அந்த சிவில் வழக்கிலே சுப்ரீம் கோர்ட் நியமித்திருக்குது. அதன் பிறகு இரண்டாம் மகா யுத்தத்துக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் சந்தேக நபர்களுக்கு பலவிதமான உரிமைகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த சட்டத்தரணி இவராயிருந்தாலும் அவருக்கு ஆஜராக வேணும் என்று திட்டவட்டமாக எழுதப்பட்டிருக்கு. எங்களுடைய 1978 அரசியல் அமைப்பில சொல்லப்படுது ஒரு சந்தேக நபருக்கு ஒரு சட்டத்தரணி கட்டாயமாக ஆஜராகி அவரை வழக்கு நடத்த வேண்டும்.
ஒரு நீங்க சொல்வதை போல ஒரு சட்டத்தரணி தனது தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் அந்த வழக்கில் ஆஜராக மறுக்கலாம் அல்லவா?
மறுக்கலாம், மறுக்கலாம் பலவித காரணத்துக்காக, சரியான காரணம் இருந்தால் மறுக்கலாம்.
இப்பொழுது இந்த வித்யா கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் வந்து ஒரு சமூக காரணத்தை காட்டி முன்வைத்து அவர்களுக்கு ஆஜராக முடியாது என்று சட்டத்தரணிகள் முடிவெடுக்க முடியுமா?
அவர்கள் நாங்கள் ஆஜராகவில்லை என்று சொல்லி மறுக்கலாம், அதுல ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த இது ஒரு ஒரு குற்றவியல் வழக்கு, கிரிமினல் வழக்கு, நீதவான் மன்றமாக இருந்தால் என்ன, மேல் நீதி மன்றம் இருந்தால் என்ன, உயர் நீதிமன்றமா இருந்தால் என்ன, கட்டாயமாக ஒரு சட்டத்தரணியை வைக்கும். அந்த காலத்தில் அசைஸ் கோர்ட் என்று இருந்தது, அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து மர்டர் கேஸுகள் ரேப் கேஸுகளை விசாரிக்கிற கோர்ட், அசைஸ் கோர்ட். அந்த கோர்ட்டில் வந்த உடனே உடனடியாக அந்த அக்யூஸ்டுக்கு அந்த எதிராளிக்கு அந்த எதிரிக்கு ஒரு அசைன் கவுன்சில் அரசாங்கத்தாலேயே ஒரு சட்டத்திறனியாக நியமிப்பார்கள். இப்போவும் அந்த முறை இருக்குது. நாங்கள் எல்லாம் யுஎன்ஓ புரோட்டோகால் எல்லாம் கையெழுத்து போட்டிருக்கிறோம் இலங்கை அரசாங்கம். அதனால சந்தேக நபர்கள் இவராயிருந்தாலும் அவருக்கு சட்ட உதவி செய்ய மறுப்பது எங்களுடைய அந்த புரோட்டோகாலுக்கு எதிர்ப்பு.
இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சட்டத்தரணிகள் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்த மாட்டோம் என்று முடிவெடுப்பது எந்த அளவுக்கு தங்களுடைய தொழில் ரீதியான தர்மத்திற்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது?
அவர்கள் வந்து இந்த அடிப்படையை விளங்காமல் பேசுகிறார்கள். மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. அவங்க மக்கள் பேசுறதுல தவறில்லை. ஆனால் அவங்களுக்கு இந்த விடயத்தை விளங்கப்படுத்தினால் எல்லாருக்கும் விளங்கும். அதாவது இப்ப அந்த 130 பேர் நீதிமன்றத்துக்கு கல்லறிந்தவர்களுக்கு கூட மறக்க இயலாது, எவருக்கும் மறக்க இயலாது. ஆனால் இங்க யாழ்ப்பாணத்து சட்டத்திறனிகள் மறுத்தால் கொழும்பிலிருந்து சட்டத்திறனிகள் அவர்கள் கொண்டு வருவார்கள். அப்ப இங்க கொழும்பிலிருந்து கொண்டு வரலாம், காலையிலேருந்து கொண்டு வரலாம். அதாவது அந்த சட்டத்திறனிகள் தான் இவர்களுக்கு ஆஜராக முன் வருவார்கள், இவரையும் அவர்கள் கொண்டு வருவார்கள். அவர்களுக்கு எவ்வித தொந்தரவும் கொடுக்க இல்லை. அதாவது அப்படி கொடுக்கப்பட்டால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாக கணிக்கப்படும். அவர்கள் பிரச்சனை கொடுக்கிறவங்களுக்கு தண்டிக்கப்படும். அது நீதிமன்றத்தை அவமதித்ததாக கணிக்கப்பட்டு தண்டிக்கப்படும்.
சந்தேக நபர்களுக்கு வழக்கறிஞர்கள் ஆஜராக மாட்டோம் என்று சொல்வது நீதி வழங்குவதில் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
அதாவது எவருக்கு நீதி வழங்கத்தானே வேணும்? இந்த இறந்து போன பிள்ளைக்கு நீதி வழங்கணும். அது வழக்கு அரசு அரசு தான் வழக்கு நடத்துற. அந்த அரசு திறமை படைத்த ஒரு வழக்கு தொடர்பை வைக்க வேணும். ஏனென்று கேட்டால் எல்லா விதத்திலையும் இந்த ஒரு அக்யூஸ்ட் ஒரு சந்தேக நபர் தப்புறதுக்கு வழி இருக்குது. ஏனென்றால் நாங்கள் வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட், அதாவது இந்த வழக்கை நடத்த வேணும். அப்படி நடத்துறதுக்கு தக்க நிலைமை இருந்தா தான் இந்த வழக்கை வெல்லலாம். இது கட்டாயம் இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் அதற்காக அந்த எதிரிகளை அவர்களுக்கு நாங்கள் ஆஜராக மாட்டோம் என்று சொல்லி விதாண்டவாதம் பேசுறது தவறு.
இலங்கையின் மூத்த வழக்கறிஞர்களில் ஒருவரான சி வி விவேகானந்தன், இலங்கை நாடாளுமன்றம் கலைப்பதற்கு முன்பாக தற்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோரி மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன கருத்து தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
நாடாளுமன்றம் கலைப்பதற்கு முன்பு தற்போதைய பிரதமர் நீக்கப்பட்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரதமர் ஒருவர் நியமிக்கப்படுவார் என்று அந்த கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதமர் வேட்பாளராக நியமிக்கப்பட வேண்டுமென்று குரல் கொடுத்து வரும் தினேஷ் குணவர்தன உட்பட அரசியல்வாதிகள் சிலர் இன்று கொழும்பில் நடத்திய ஊடக சந்திப்பொன்றின் போதே இது அறிவிக்கப்பட்டது. அங்கு கருத்துக்களை தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டுவர ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளதாக அறிவித்தார். பிரதமர் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டுவர ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார் தினேஷ் குணவர்தன. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உட்பட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 100 மேற்பட்டோர் கையொப்பம் இட்டுள்ளனர். இதனை விரைவில் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்த தினேஷ் குணவர்தன தாமதமின்றி அதனை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றும் வேண்டுகோள் விடுத்தார். தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் காரணமாக பாரிய நிதி மோசடிகள் ஏற்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் தலைவர் அர்ஜுன் மகேந்திரனின் நடவடிக்கைகள் காரணமாக தேசிய பொருளாதாரத்தில் பாரிய பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த தினேஷ் குணவர்தன அதனை தடுப்பதற்கு பிரதமர் விக்ரமசிங்க உட்பட அரசாங்கம் தவறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த தினேஷ் குணவர்தன மத்திய வங்கியின் தலைவரின் நிதி மோசடி உட்பட அரசாங்கம் மேற்கொண்டு வரும் ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு பிரதமர் விக்ரமசிங்க நேரடியாக பொறுப்பு கூற வேண்டுமென்று குற்றம் சாட்டினார். எனவே தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் எதிராக செயற்பட்டுள்ள காரணத்தினால் பிரதமர் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டுவர தனது நாடாளுமன்ற குழு தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அடுத்து இந்திய செய்திகள். தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்துக்குவிப்பு வழக்கில் மேல்முறையீடு செய்யப்போவதாக திமுக அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
ஜெயலலிதா சொத்துக்குவிப்பு வழக்கில் மேல்முறையீடு செய்ய வேண்டாம் என கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சியின் சட்டம் மற்றும் மனித உரிமை பிரிவு செய்துள்ள பரிந்துரையால் பரபரப்பான சூழல் உருவாகியுள்ளது. கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையாவுக்கு அம்மாநில காங்கிரஸ் கட்சியின் சட்டம் மற்றும் மனித உரிமை பிரிவின் தலைவர் சி எம் தனஞ்சயா செய்துள்ள பரிந்துரையில்தான் இவ்வாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரையில் அவர் கூறும்போது, இந்த குறிப்பிட்ட வழக்கில் எவ்விதமான சட்டப்பூர்வ பங்கும் வகிக்காத கர்நாடக மாநில அரசு நிர்வாக கடமையை மட்டுமே செய்து வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாகவும் இந்த வழக்கில் கர்நாடக மாநிலம் நேரடியாக பாதிக்கப்படாத காரணத்திற்காகவும் இந்த பரிந்துரையை முன்வைப்பதாகவும் அதில் தனஞ்சயா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையாவை நேரில் சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சி எம் தனஞ்சயா கூறும்போது, ஏற்கனவே கர்நாடக மாநில அரசு இந்த வழக்கில் தனக்கு எந்தவிதமான சொந்த விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லை என்று நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். மேலும் இதன் விளைவாக இரு மாநில அரசுகளுக்கு இடையேயான நல்லுறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதையும் முதல்வரிடம் விளக்கியதாக குறிப்பிட்டார். அதே சமயம் இந்த விவகாரம் தொடர்பான தேவையான உரிய நடவடிக்கையை எடுக்கப் போவதாக முதல்வர் சீதாராமையா தம்மிடம் உறுதியளித்துள்ளதாகவும் கூறினார். இதன் காரணமாக தற்போது தமிழக மற்றும் கர்நாடக மாநில அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு நிலவுகிறது. இதற்கிடையே தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்துக்குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் திமுக மேல்முறையீடு செய்யும் என அக்கட்சியின் தலைவர் மு கருணாநிதி அறிவித்திருக்கிறார். திமுகவின் மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் இன்று அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. திமுக தலைவர் கருணாநிதியின் தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தின் முடிவில் சொத்துக்குவிப்பு வழக்கில் திமுக மேல்முறையீடு செய்யப்போவதாக அறிக்கை மூலம் கருணாநிதி தெரிவித்தார். அந்த அறிக்கையில் சொத்துக்குவிப்பு வழக்கில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என கர்நாடகத்தின் தலைமை வழக்கறிஞரும் சிறப்பு வழக்கறிஞரும் பரிந்துரைத்திருக்கும் நிலையில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்யும் என நம்புவதாக கூறியுள்ளார். இந்த வழக்கில் பங்கேற்க திமுகவிற்கு உரிமை உண்டு என உச்சநீதிமன்றம் இரண்டு முறை தெரிவித்திருப்பதாகவும், எனவே உச்சநீதிமன்றத்தில் திமுகவும் மேல்முறையீடு செய்யும் எனவும் கருணாநிதி தமது அறிக்கையில் கூறியுள்ளார். திமுக தவிர தமிழகத்தில் காங்கிரஸ், பாமக, தேமுதிக உள்ளிட்ட வேறு கட்சிகளின் தலைவர்களும் இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள்.
ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்து நாளையுடன் ஓராண்டு நிறைவு பெறும் நிலையில் அதையொட்டி ஆளும் பாஜகவும் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியும் தங்களின் நிலைப்பாடுகளை முன்வைத்திருக்கின்றன. இது குறித்த செய்திக்குறிப்பை தருகிறார் மீண்டும் ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன்.
மோடியின் அரசாங்கம் ஓராண்டு நிறைவு செய்வதை கொண்டாடும் விதமாக ஜன் கல்யாண் பர்வ் என்கிற பெயரில் ஒருவார காலத்திற்கு மக்கள் நலத்திற்கான விழா ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சி செய்துள்ளது. கிட்டத்தட்ட நாடு முழுவதும் 200 மேற்பட்ட பேரணிகள் நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் தெரிவிக்கின்றன. மோடி அரசாங்கம் பெருநிறுவனங்களுக்கு ஆதரவான அரசு என்றும், விவசாயிகளுக்கு எதிரான அரசாங்கம் என்றும் கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த ஏற்பாடுகள் அமையும் என்று பாஜக கூறி வருகிறது. ஓராண்டு சாதனைகளை மக்களுக்கு உணர்த்தும் பல்வேறு கண்காட்சி நாட்டின் ஏராளமான பகுதிகளில் நடத்தப்படுகிறது. இதன் தொடக்கமாகவே மோடி இன்று மதுராவில் தொடங்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட பேரணியில் உரையாற்றினார். நாட்டின் வளர்ச்சிக்காக ஒதுக்கி தள்ளப்பட வேண்டிய தேவையில்லாத சட்டங்கள் மட்டும் கிட்டத்தட்ட 1300 என்கிற அளவுக்கு உள்ளதாகவும், அவை விரைவில் நீக்கப்படும் என்றும் மோடி குறிப்பிட்டார். தமது அரசாங்கத்தின் திட்டங்கள் ஏழை மக்களுக்கானதுதான் என்றும், அவை தொழிலதிபர்களுக்கு ஆதரவானவை என்று கூறுவது தவறு என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மோடி அரசாங்கம் வெறும் விளம்பர கட்சி என்று குற்றம் சாட்டி வருகிறார்கள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை வகுப்பதை விட வெற்று விளம்பரங்களில் மட்டும் அதிக கவனம் செலுத்தி வருவதாக அவர்கள் குறை கூறியுள்ளனர். மோடி அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் எதையும் நிறைவேற்ற அவர் முயலவில்லை என்றும், அதற்கு பதிலாக தனக்கு சுய விளம்பரம் தேடிக்கொள்ள மட்டும் மோடி முயற்சி செய்து வருவதாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மோடியின் செல்வாக்கு மக்கள் மத்தியில் சரிய தொடங்கியுள்ளதாகவும் கூறினார். ஒரு வருட காலம் மோடிக்கு அவகாசம் வழங்கியும் கூட அவரது வாக்குறுதிகள் இன்னமும் நிறைவேறாமல் உள்ளது என்றார் சிதம்பரம். ஓராண்டுகள் நிறைவடைந்துள்ளதை அடுத்து நாட்டின் வளர்ச்சிக்காகவும் புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்பது தொடர்பில் அவர்கள் பதிலளித்தாக வேண்டும் என்றார் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம். மோடி அரசாங்கத்தின் திறனற்ற செயல்பாடுகளால் துறை வாரியாக சந்தித்து வரும் துயர நிலையை காங்கிரஸ் கட்சி மக்கள் முன் கொண்டு செல்லும் என்றும் அப்போது சிதம்பரம் கூறினார்.
ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன் தொகுத்து வழங்கிய இந்த செய்திக்குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. நேயர்களே, இன்றைய செய்தி அரங்கம் நீண்டு அமைந்துவிட்டதால் இன்றைய விளையாட்டரங்கம் இடம்பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரம் திங்கட்கிழமை விளையாட்டரங்கம் வழமை போல் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.